ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் ஸ்ரீ சிவமகாபுராணம் முதல் வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 10. பிரம்மதேவரும் ஸ்ரீமன் நாராயணனும் கேட்கிறார்கள், படைத்தல் முதலிய ஐந்தொழில்களின் இலக்கணம் என்ன என்பதை எங்கள் இருவருக்கும் கூறுங்கள். ஸ்ரீ சிவபெருமான் கூறுகிறார், எனது செயற்பாடுகளை அறிவதென்பது சற்றே கடினமானது, சிந்தனைக்குரியது. இருப்பினும் கருணையினால் அதை பற்றி கூறுகிறேன். பிரம்மதேவரே, அச்சுதனே, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தும் உலகை பற்றிய எனது செயல்கள். இவை எனக்கேயான செயல்கள். உலகை படைக்கத் தொடங்குதலே சர்க்கம் அல்லது சிருஷ்டி படைத்தல் எனப்படும். என்னால் காப்பாற்றப்பட்டு படைத்தல் நிலை கொள்வதே அதன் ஸ்திதி காத்தல் ஆகும். படைத்தல் அழிவுறுவதே சம்ஹாரம் அழித்தல் ஆகும். ஜீவராசிகளின் பிராணனான வாயு வெளியேறுவதே திரோபாவம் அதாவது மறைத்தல் ஆகும். இவை அனைத்து நின்றும் விடுதலை பெறுவதே அனுக்கிரகம் அதாவது அருளல் ஆகும். இவ்வாறு இவை ஐந்தும் என் செயல்கள். படைத்தல் முதலிய முதல் நான்கும் உலகை விரிவுபடுத்துவன. ஐந்தாவது செயலான அருளல் முக்திக்கு வித்து. அது என்னிடமே அசைவற்று நிலைத்து நிற்பது. எனது அடியார்கள் இந்த ஐந்தொழில்களையும் ஐந்தரும் பூதங்களில் அதாவது படைத்தலை பூமியில், காத்தலை நீரில், அழித்தலை தீயில், மறைத்தலை காற்றில், அருளுதலை விண்ணில் எனக் காண்கிறார்கள். படைப்பு அனைத்தும் பூமியில் நடக்கிறது. நீரினால் எல்லாருடைய பெருக்கமும் வாழ்க்கையின் பாதுகாப்பும் ஏற்படுகிறது. தீ அனைத்தையும் எரித்து சாம்பலாக்குகிறது. காற்று அனைத்தையும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லுகிறது. ஆகாயம் அனைத்தையும் வாழ வைத்து அருள்கிறது. அறிவாளிகள் இப்படித்தான் கருதுகிறார்கள். இவ்வைந்து தொழில்களையும் நன்கு செவ்வனே நடத்துவதற்காகவே எனக்கு ஐந்து முகங்கள் உள்ளன. நான்கு திக்குகளை நோக்கி நான்கு முகங்களும் ஐந்தாவது முகம் இவற்றின் நடுவில் விண்ணை நோக்கியதாகவும் உள்ளது. குழந்தைகளே, நீங்கள் இருவரும் தவம் செய்து அதனால் மகிழ்ந்த என்னிடமிருந்து உங்களுக்கு பிடித்தமான படைத்தல் காத்தல் என்னும் இரு செயல்களையும் பெற்றிருக்கின்றீர்கள். அதே போல எனது விபூதி சுரூபங்களான ருத்ரனும் மகேஸ்வரனும் அழித்தல் மறைத்தல் என்னும் உயர்ந்த இரு செயல்களையும் பெற்றுள்ளனர். ஆனால் அருளல் என்னும் செயலை வேறெவரும் பெற முடியாது. ருத்ரனும் மகேஸ்வரனும் தங்கள் செயல்களை மறக்கவில்லை. ஆகையால்தான் நான் அவர்களுக்கு என் சாரூப்ய நிலையை அதாவது எனக்கு சமமான ஸ்தானத்தை அளித்துள்ளேன். அவர்களது சுரூபம், வேடம், செயல், வாகனம், இருக்கை மற்றும் ஆயுதம் முதலியவை அனைத்தும் என்னைப் போலவே இருக்கும். முன்பொரு சமயம் அனைத்து நலன்களையும் அருளக்கூடிய எனது சுரூபமாகிய ஓங்கார மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தேன். முதன் முதலில் எனது முகத்திலிருந்து எனது பூரண சுரூபத்தை காட்டக்கூடிய ஓங்காரம்தான் வெளிவந்தது. ஓங்காரம் நாதமயமான சொல் வடிவம். அதற்கு வரிவடிவம் அதாவது திருமேனி வடிவம் நானே. தினமும் ஓங்காரத்தை தொடர்ந்து நினைப்பது என்னை நினைப்பதே ஆகும். யஜுர்வேதத்தை கூறும் வாமதேவம் எனும் எனது வடக்கு நோக்கிய திருமுகத்திலிருந்து அகாரம் தோன்றியது. ருக்வேதத்தை கூறும் சத்யோஜாதம் என்னும் மேற்கு நோக்கிய முகத்திலிருந்து உகாரமும், அதர்வண வேதத்தை கூறும் அகோரம் என்னும் தென்திசையை நோக்கும் திருமுகத்திலிருந்து மகாரமும், சாமவேதத்தை கூறும் தற்புருஷம் என்னும் கிழக்கு நோக்கிய திருமுகத்திலிருந்து பிந்துவும், நடுவில் மேல் நோக்கிய ஈசானம் என்னும் திருமுகத்திலிருந்து நாதமும் தோன்றின. இவ்வைந்தும் ஒன்று சேர்ந்தே பிரணவம் அதாவது ஓங்காரம் என்னும் ஓரெழுத்தாக நாத திருமேனியாக உதித்தது. பெயரும் வடிவமும் கொண்டதாக விளங்கும் இவ்வுலகம் முழுவதும் வேதங்களும் ஆண் பெண் என்னும் இருபாலரும் இந்த பிரணவத்திலிருந்தே தோன்றியது. இவை அனைத்திலும் ஓங்காரமே நிரம்பியுள்ளது. சிவசக்தி தத்துவத்தை விளக்குவது எனது அனைத்து சொரூபங்களையும் விளக்கும் பஞ்சாட்சரம் என்னும் திருவைந்தெழுத்து இதிலிருந்துதான் தோன்றியது. அது அகரவரிசையிலும் மகரவரிசையிலையும் வெளித்தோன்றியது. திருவைந்தெழுத்து என்னும் பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாய என்பதே. இத்திருவைந்தெழுத்தில் இருந்தே அ இ உ ரு என்கின்ற ஆதாரணமாயின உயிரெழுத்துக்களும் கபர்கம் முதலிய ஐந்து ஐந்து எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்துக்களும் தோன்றியன. அதாவது இங்கே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த க க க க என்று சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதத்திலே வரக்கூடிய அந்த அக்ஷரங்களை பற்றி இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காபர்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது க க க க ங ச ச ச ஜ ஞ ட ட ட ட ண த த த த ந ப ப ப ப ம இந்த அஞ்சஞ்சா இருக்கும். ஐந்து இருபத்தஞ்சு, இது வந்து உயிர்மை எழுத்துக்கள், இதை சொல்லுகிறார்கள். அதாவது காபர்கம் முதலிய ஐந்து ஐந்து எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்துக்களும் தோன்றின. இவற்றை மாத்ருகாட்சரங்கள் என்பர். இதிலிருந்தே சிரோமந்திரத்தோடு கூடிய மூன்று பாதங்களுடைய காயத்ரி மகாமந்திரம் தோன்றியது. அதிலிருந்து வேதங்கள் அனைத்தும் தோன்றின. அவ்வேதங்களிலிருந்தே சப்தகோடி மகாமந்திரங்களும் தோன்றின. அம்மந்திரங்களை ஜபிப்பது பலவாறான காரியங்களின் சித்தியை அதாவது நற்பயனை அளிக்கிறது. ஆனால் ஓங்காரமான பிரணவ மந்திரத்தையும் திருவைந்தெழுத்தையும் ஜபிப்பதால் மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. இம்மந்திரங்களை ஜபிப்பதால் இவ்வுலக போகங்களும் பின்பு முக்தியும் கிடைக்கிறது. எனது சகலஸ்வரூபமான விக்கிரக வடிவத்தை பற்றிய எல்லா மந்திரங்களும் இவ்வுலக இன்பங்களை உடனேயே அறிக்க வல்லன. மேலும் நன்மைகளிலெல்லாம் உயர்ந்த நன்மையாகிற முக்தியையும் தரவல்லன. ஸ்ரீ நந்திகேஸ்வரர் கூறுகிறார், உலகமாதாவான பார்வதி பிராட்டியுடன் அமர்ந்திருந்த சிவபெருமான் இவ்வாறு கூறிவிட்டு வடக்கு நோக்கி நிற்கும் பிரம்மதேவரையும் ஸ்ரீ விஷ்ணுவையும் திரைமறைவில் மறைத்து அவர்களது திருமுடியில் தனது தாமரை கரத்தை அமர்த்தி உயர்ந்ததான பஞ்சாட்சர மகாமந்திரத்தை மெதுவாக உபதேசித்தார். மந்திர தந்திர சாஸ்திரங்களில் கூறப்பட்ட முறை தப்பாது மந்திரத்தை மும்முறை கூறி சீடர்களான அவர்களுக்கு சிவமந்திர தீட்சை அளித்தார். குருதட்சிணையாக அவர்கள் தங்களையே இறைவனுக்கு அர்ப்பணமாக தந்தார்கள். பின்பு இரு கைகூப்பி வணங்கி தேவதேவரான மூல குருவான அவரை துதித்தனர். பிரம்மாவும் விஷ்ணுவும் துதிக்கின்றனர். நமோ நிஷ்கல ரூபாய நமோ நிஷ்கல தேஜசே, நம சகலநாதாய நமஸ்தே சகலாத்மனே, நம பிரணவ வாச்சியாய நம பிரணவலிங்கினே, நம சிருஷ்டியாதி கர்த்ரேச்ச நம பஞ்சமுகாய சே, நம பஞ்சமுகாய தே பஞ்ச பிரம்மஸ்வரூபாய பஞ்ச கிருத்யாய தே நம, ஆத்மனே பிரம்மணே துப்பியமனந்த குணசக்தயே சகலாகல ரூபாய சம்பவே குரவே நம. இது வந்து 28 30 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடியது. என்ன பொருள் என்றால், இறைவா தாங்கள் உருவமற்ற நிஷ்கல ஸ்வரூபர், நமோ நிஷ்கல ரூபாய நிஷ்கல ஸ்வரூபர், தங்களை வணங்குகிறோம். அருவுருவமான அதாவது நிஷ்கலமான ஒளிவடிவாக பிரகாசிக்கும் தங்களுக்கு வணக்கம், நமோ நிஷ்கல தேஜசே. அகில உலகநாதரான தங்களுக்கு வணக்கம், நம சகலநாதாய, அனைத்துமாக விளங்கும் தங்களுக்கு வணக்கம், நமஸ்தே சகலாத்மனே. பிரணவமான ஓங்காரத்தின் உட்பொருளாகவும் நம பிரணவமாசியாய, அந்த ஓங்காரத்தால் குறிக்கப்படுபவருமான தங்களுக்கு வணக்கம், நம பிரணவ லிங்கினே. லிங்கினே ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழில்கள் புரியும் தங்களுக்கு வணக்கம், நம சிருஷ்டியாதி கர்த்ரேச்ச நம பஞ்சமுகாயதே. சத்யோஜாதம் வாமதேவம் தத்துருஷம் அகோரம் ஈசானம் என்கிற ஐந்து முகங்களுடைய தங்களுக்கு நமஸ்காரம். ஐந்து பிரம்மங்களின் சொரூபமாகவும் ஐந்தொழில்களை செய்பவராகவும் உள்ள தங்களுக்கு வணக்கம். இதே திரிபுர சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய நூலிலே, நிர்விசேஷமபி பிரம்மஸ் ஸ்வஸ்மின் மாயா விலாசிதா பிரம்மா விஷ்ணுச்ச ருத்ரச்ச ஈஸ்வரச்ச சதாசிவா இத்தியாக்கியாவசத பஞ்ச பிரம்ம ரூபேண சம்ஸ்திதம் என்று சொல்லுகிறார்கள். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் ஆகிய இவர்களே பஞ்ச பிரம்மங்கள். இவர்கள் பஞ்சபிரம்மத்தினிருந்து மாயையின் சேர்க்கையால் தோன்றியமையால் அவர்கள் பிரம்மத்தினுள் அடங்கியவர்களாக ஆகிறார்கள். இப்படி பஞ்சபிரம்ம சுரூபமாக இருக்கிறார் ஸ்ரீ பரமசிவன் என்று திரிபுரா சித்தாந்தம் என்கின்ற நூல் சொல்லுகிறது. அனைத்து ஜீவராசிகளின் இப்பொழுது அவர்களுடைய பிரம்மாவும் விஷ்ணுவும் துதிக்கக்கூடிய துதியினுடைய பொருள் வருகிறது. அனைத்து ஜீவராசிகளின் ஆன்மாவாகவும் பரபிரம்மமாகவும் எண்ணிலடங்கா குணக்கடலாகவும் சொல்லனாசக்திகள் கொண்டவராகவும் விளங்கும் தங்களுக்கு வணக்கம். சகல ரூபமான விக்கிரக திருமேனியும் நிஷ்கலராக அருவுருவமான லிங்க திருமேனியும் கொண்ட பரமனே, பக்தர்களுக்கு இன்னொருள் புரிவதால் சம்பு என்று அழைக்கப்படுபவரே, அஞ்ஞான இருளகற்றும் விஞ்ஞான குருவே, தங்களுக்கு நமஸ்காரம். இவ்வாறு தங்கள் தலைவரான ஸ்ரீ பரமசிவனை துதித்த பிரம்மதேவரும் ஸ்ரீமன் நாராயணனும் அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினர். அப்பொழுது ஸ்ரீ மகேஸ்வரன் கூறுகிறார், திருஆதிரை நட்சத்துடன் கூடிய சதுர்திசி திதியில் பிரணவமான ஓங்காரத்தை ஜபித்தல் அளவு கடந்த நற்பயனை தரவல்லது. சூரியனது சங்கராந்தியோடு திரு ஆதிரை நட்சத்திரம் சேர்ந்த தினத்தில் ஒருமுறை பிரணவ ஜபம் செய்தால் அது 1 கோடி தரம் ஜபித்த புண்ணிய பலனை தரும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் கடைசி பாதத்திலும் புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலும் செய்யும் ஜபம், பூஜை, ஹோமம், தர்ப்பணம் ஆகியனவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் செய்யும் நற்காரியங்களைப் போன்றே நற்பலனை அழிக்கும் என்று அறிக. என் திருமேனியான சிவலிங்கத்தை விடியற்காலையில், பகலில், நடுப்பகலுக்கு முந்தைய சங்கம காலத்தில் தரிசனம் செய்ய வேண்டும். எனது தரிசனத்திற்கும் பூஜைக்கும் சதுர்தசி திதி அதிகம் இருக்கும் இரவு நேரமும் பிரதோஷ நேரமும், அதாவது மாலை 5:30 முதல் 6:30 வரையும் மிகவும் உகந்தது. ஏனெனில் அடுத்த திதியோடு சேர்ந்துள்ள சதுர்தசி திதியே உயர்ந்ததாக கருதப்படுகிறது. பூஜை செய்பவர்களுக்கு எனது சகல திருமேனி, அதாவது விக்கிரகம், நிஷ்கல திருமேனி, அதாவது சிவலிங்கம் இரண்டுமே சமமானதாகினும் விக்கிரக திருமேனியை காட்டிலும் சிவலிங்க திருமேனியே முதலிடம் பெறுகிறது. ஆகவேதான் முக்தி பெற விரும்புவோர் உருவத் திருமேனியை விட அருவுருவத் திருமேனியான சிவலிங்க திருமேனியையே அதிகம் பூஜிக்கின்றனர். சிவலிங்க திருமேனியை ஓங்காரமான பிரணவத்தாலும் விக்கிரக திருமேனியை திருவைந்தெழுத்தாலும் பூஜிக்க வேண்டும். சிவலிங்கமூர்த்தியை தானாகவோ பிறரை கொண்டோ பிரதிஷ்டை செய்து உயர்ந்த திரவியங்கள் கொண்டு 16 உபச்சாரங்களால் பூஜிக்க வேண்டும். இதனால் என்னை சுலபமாக பெற்றிடலாம். இவ்வாறு ஸ்ரீ சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவருக்கும் குறிவிட்டு அங்கேயே மறைந்து அருளினார். ஸ்ரீ சிவமகா புராணம் முதல் சம்ஹிதை வித்யேஸ்வர சம்ஹிதை 11. சௌனகாதி மகர்ஷிகள் கேட்கிறார்கள், சூதரே, சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வது எப்படி? அதன் இலக்கணம் என்ன? எவ்வாறு பூஜிக்க வேண்டும்? அதற்கான இடம் காலம் என்ன? எந்த திரவியத்தை கொண்டு அமைக்க வேண்டும்? இதற்கு சூதர் பதில் கூறுகிறார், மகர்ஷிகளே, நீங்கள் கேட்டபடியே நான் அதை கூறுகிறேன். கவனமாக, கவனத்தோடு கேட்டு தெளியுங்கள். நமக்கு உகந்த நல்ல சுப நேரத்தில் ஏதாவது ஒரு நதிக்கரையில் தினந்தோறும் தவறாது பூஜை செய்வதற்கேற்ற இடத்தில் நம் விருப்பப்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். மண்ணினாலோ, நீரினாலோ, அல்லது அக்னியினாலோ நம் விருப்பப்படி ஆக்கிய அல்லது கல்பநூல்களில் கூறப்பட்டுள்ளபடி இலக்கணங்களுடன் கூடிய சிவலிங்கத்தை தாபித்து பூஜை செய்பவன் அதற்கான முழு பயனையும் பெறுகிறான். குறைவற்ற சம்பூர்ண நல் இலக்கணங்களோடு கூடிய சிவலிங்கத்தை தாபித்து பூஜிப்பவன் உடனேயே அதற்கான நற்பயனை பெறுகிறான். இடம் விட்டு இடம் பெயரும் சலப்பிரதிஷ்டை செய்ய விரும்பினால் அதற்கு சிறியதான சிவலிங்க மூர்த்தமும் விக்கிரகமுமே ஏற்றது. இடம் விட்டு பெயராத அச்சல பிரதிஷ்டை எனில் லிங்கரமோ விக்கிரகமோ பெரியதாக இருக்கலாம். உத்தம இலக்கணங்களோடும் ஆதார பீடத்தோடும் கூடிய சிவலிங்கமே பிரதிஷ்டைக்கு உகந்தது. சிவலிங்கத்தின் பீடம் வட்டவடிவாகவோ, நார்ச்சதுரமாகவோ, முக்கோண வடிவமாகவோ, கட்டில் கால் போல் மேலும் கீழும் பருத்ததாகவோ, நடுவில் மெல்லியதாகவோ இருக்கலாம். சிவலிங்கத்தின் பீடம் இவ்வாறு இருந்தால் அது மிக உயர்ந்த பலனை தருவதாகும். முதலில் மண்ணினாலோ, கல்லினாலோ, அல்லது பஞ்சோலக உலோகத்தினாலோ சிவலிங்கத்தை செய்யலாம். சிவலிங்கம் எதனால் ஆக்கப்பட்டதோ அதனாலேயே அதனுடைய பீடத்தையும் செய்ய வேண்டும் என்பதே நிலையான அச்சல பிரதிஷ்டை செய்வதில் உள்ள முக்கிய விஷயம். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லுமாறு உள்ள சல பிரதிஷ்டையிலும் லிங்கமும் பீடமும் ஒரே பொருளினால் தான் ஆக்கப்பட வேண்டும். ஆனால் பானலிங்கத்திற்கு இதன் இந்த கட்டாயமில்லை. லிங்கத்தினுடைய உயரம் அதை நிர்மாணிக்கும் அல்லது பிரதிஷ்டை செய்யும் எஜமானது மோதிரவிலவின் விரலின் அளவு போல் 12 மடங்கு இருக்க வேண்டும். இம்மாதிரியான அளவுள்ள சிவலிங்கமே உத்தமமானது. அதற்கு குறைவாக இருந்தால் பெறப்படும் பயனும் குறைவாகவே இருக்கும். அதிகமாக இருந்தால் அதனால் குற்றம் ஒன்றும் இல்லை. சரலிங்கத்திற்கும் இது பொருந்தும். இதன் உயரம் கர்த்தாவின் மோதிரவிரம் விரல் அளவிற்கு சமமாக இருக்க வேண்டும். அதற்கும் சிறியதாக இருந்தால் பெரும் பயனும் குறைவுதான். அதற்கும் அதிக உயரம் இருந்தால் தவறொன்றும் இல்லை. முதலில் சிற்பசாஸ்திரத்தில் கூறியபடி பற்பல தேவதாமூர்த்தங்கள் கொண்டதாக ஒரு விமானமோ கோயிலோ அமைக்க வேண்டும். அதில் கருவறை அழகாகவும் உறுதியாகவும் கண்ணாடி போல் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அதை நவரத்தினங்களால் அழகுபடுத்த வேண்டும். கிழக்கிலும் மேற்கிலும் ராஜத்வாரம், அதாவது பிரதான வாயில் அமைக்கப்பட வேண்டும். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் ஆதார பீடத்தின் அடியில் உள்ள குழியில் மாணிக்கம், முத்து, பவழம், பச்சை மரகதம், புஷ்பராகம், வைரம், நீலம், வைடூரியம், கோமேதகம் முதலிய 9 ரத்னங்களையும் மேலும் தங்கம், வெள்ளி முதலிய உயர்ந்த பொருட்களையும், அதாவது சஹிரத்னானி தாசுஷே சுவாதி சவிதா பகஹ தம் பாகம் சித்திரமீமகே என்கிற வேத மந்திரத்தை கூறி வைக்க வேண்டும். பின் சத்யோஜாதம் முதலிய 5 மந்திரங்களை, சத்யோஜாதம் பிரபத்யாதி சத்யோஜாதா யவை நமோ நமஹ பவே பவே நாதி பவே பவஸ்யமாம் பவோத் பவாய நமஹ இப்படி சொல்லக்கூடிய சத்தியோஜாதம் முதலிய ஐந்து மந்திரங்களை கூறி சிவலிங்கத்தை சுற்றி ஐந்து இடங்களில் பூஜை செய்து அக்னியில் அவி உணவால் அதாவது வெள்ளை சாதத்தால் பல ஆகுதிகள் செய்ய வேண்டும். பின் அனைவருமாக சேர்ந்து பூஜையை முறைப்படி செய்து முடித்து குருவாக அமர்ந்த ஆச்சாரியருக்கு தட்சிணைகள் தந்து ஆசி பெற்று சுற்றத்தார்களுக்கு விருப்பம் போல் சன்மானம் செய்து அனைவரையும் மகிழ்விக்க வேண்டும். யாச்சகர்களுக்கு பொன் வெள்ளி வீடு நிலம் முதலிய திடப்பொருளையும் பசு முதலிய உயிருள்ள பொருட்களையும் தானம் செய்ய வேண்டும். தாமரம் அதாவது அசையாதன, ஜங்கமம் அதாவது அசைவன ஆகிய சகல ஜீவராசிகளையும் ஆதரவோடு மகிழ்வித்து பின் கருவறையின் நடுவில் பிரதிட்டை செய்யும் இடத்தில் தோண்டிய குழிவில் தங்கம் வெள்ளி நவரத்னங்கள் ஆகியவற்றை இட்டு நிரப்பி சத்யோஜாதம் முதலிய மந்திரங்களை கூறி அனைத்து மங்களங்களையும் வாரி வழங்கும் ஸ்ரீ மகாதேவரான பரமசிவனை தியானித்து வாத்தியங்கள் முழங்க ஓங்காரமான பிரணவ மகாமந்திரத்தை ஜபித்துமாது அக்குழியில் ஆதார பீடத்தை தாபித்து அதன் நடுவில் ஸ்ரீ சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இவ்வாறு பிரதிஷ்டை செய்து அது அசையாமல் இருப்பதற்காக சிவலிங்கத்தை சுற்றி அஷ்டபந்தனம் அதாவது எண்வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மருந்து சாத்தி இருகச் செய்ய வேண்டும். அதே போல அங்கு அழகான திருவேணியோடு உள்ள சிவபெருமானின் சிலை விக்கிரகத்தையும் தாபிக்க வேண்டும். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய கடைபிடிக்க வேண்டிய பூசுத்தி அதாவது துடைத்தல் மெழுகல் முதலிய பூமியை துடைக்கக்கூடியது மெழுகக்கூடிய முதலிய எல்லா நியமங்களையும் சிலா விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யும் போதும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இதில் உள்ள வேறுபாடு ஒன்றுதான், சிவலிங்க திருவேணியை பிரதிஷ்டை செய்ய ஓங்காரமான பிரணவத்தை கூற வேண்டும், விக்கிரக திருமேனியை பிரதிஷ்டை செய்யும் பொழுது பஞ்சாட்சரத்தை ஜபிக்க வேண்டும். சிவலிங்கம் மட்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தாலும் உற்சவங்கள் நடக்கும் போது வெளியில் திருவிழா வருவதற்காக உலோக திருமேனியையும் அமைக்க வேண்டும். விக்கிரகத்தை வெளியிலிருந்தும் வாங்கிக் கொள்ளலாம் அதாவது சான்றோர்களிடமிருந்தும் பெறலாம். சாது ஜனங்களால் அது பூஜிக்கப்பட்டிருப்பின் மிகவும் நல்லது. இவ்வாறு சிவலிங்கத்திலோ விக்கிரக ரூபத்திலோ செய்யப்படும் சிவபூஜை சிவபதமான கைலையை தரவல்லது. அசையாதன அசைவன என்கிற வேறுபாட்டிற்கு இணங்க சிவலிங்கமும் இருவகையாக கூறப்படுகிறது. மரம் செடி கொடைகளை ஸ்தாவரலிங்கம் என்பர், புழுபூச்சிகளை ஜங்கமலிங்கம் என்பர். ஸ்தாவரலிங்கத்திற்கு நீர் பாய்ச்சுதல் மூலமும் ஜங்கமலிங்கத்திற்கு உணவு நீர் தருவதன் மூலமும் சேவை செய்து மகிழ்விக்கலாம். அவைகளிடம் வைக்கும் அன்பே சிவபூஜை ஆகும் என்பது அறிஞர்கள் கருத்து. அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை, சராசர மனத்தும் பகவானது அடையாளம் என்று நினைத்து பூஜிப்பது. இவ்வாறு மகாலிங்கத்தை ஸ்தாபித்து 16 வகையான உபச்சாரங்களுடன் பரசிவத்தை பூஜிக்க வேண்டும். தன் சக்திக்கு ஏற்றவாறு தினமும் பூஜிக்க வேண்டும். திருக்கோயிலில் கொடியேற்றம் முதலினமும் செய்தல் வேண்டும். ஏனெனில் சிவபதத்தை அருள்வது சிவலிங்க பூஜை என்றோ சரலிங்கமான விக்கிரகத்துக்கு செய்யும் உபசரணைகளும் சிவபதத்தை அளிக்க வல்லவே. சரலிங்கம் என்று சொல்லக்கூடிய நாம் பூஜிக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படக்கூடிய அச்சலமா அதாவது அசையக்கூடிய லிங்கங்கள், சிறிய லிங்கங்கள் சரலிங்கம். அதற்கு சரலிங்கமான விக்கிரகத்திற்கு செய்யும் உபச்சரணைகளும் சிவபதத்தை அளிக்க வல்லதே. 16 வகையான உபச்சாரங்களாவன ஆவாகனம் அதாவது இறைவனை எழுந்தருளச் செய்தல், ஆசனம் அதாவது அமர பீடமளித்தல், அர்க்யம் அதாவது கையலம்ப நீரழித்தல், பாத்தியம் அதாவது கால் அலம்ப நீரழித்தல், ஆச்சமனீயம் அதாவது சுத்திக்காக செய்யக்கூடியது, மங்கள ஸ்நானம் அதாவது நீராட்டுதல், பஸ்திரம் அதாவது பட்டாடை அளித்தல், யஜ்யோபவீதம் அதாவது பூநூல் அணிவித்தல், கந்தம் அதாவது நறுமண சந்தனம் சாத்துதல், புஷ்பம் அதாவது இறைவனுக்கு மாலை அணிவித்தல், தூபம் அதாவது இறைவனுக்கு நற்புகை காட்டுதல், தீபம் அதாவது ஞானவெளியான பகவானுக்கு விளக்கேற்றி காட்டுதல், நைவேத்தியம் அதாவது அறுசுவை உண்டி படைத்தல், தாம்பூலம் அதாவது வெற்றிலை பாக்கு தரல், நீராஜனம் அதாவது கற்பூர ஆரத்தி எடுத்தல், நமஸ்காரம் வணங்குதல், பின் இறைவனை அவரது இடத்திற்கே செல்ல வேண்டுதலான விசர்ஜனம் இல்லையேல் அர்க்கியத்திலிருந்து நைவேத்தியம் வரையிலான பூஜையையும் செய்யலாம். ஆனால் திரு அபிஷேகம் நைவேத்தியம் நமஸ்காரம் தர்ப்பணம் என்பவற்றையாவது முடிந்தவரை நித்தமும் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பூஜையும் சிவபதத்தை அளிக்கும். யாரோ ஒரு புண்ணியமான் அதாவது ஒரு மனிதன் ஸ்தாபித்த லிங்கமோ, ரிஷிகள் ஸ்தாபித்த லிங்கமோ, தேவதைகள் ஸ்தாபித்த லிங்கமோ, தானாக தோன்றிய சுயம்பு லிங்கமோ அல்லது நாமே புதிதாக ஸ்தாபித்த லிங்கமோ எதுவானாலும் நமக்கு தெரிந்த வரையிலும் சக்திக்கேற்றபடி பூஜை செய்வதாலும் பூஜைக்கு உரிய பொருட்களை அளிப்பதாலும் கூட முன் கூறப்பட்ட அனைத்து பலன்களையும் பெறலாம். பலம் வந்து நமஸ்கரிப்பதனாலும் சிவபதம் பெறலாம். தினமும் ஸ்ரீ சிவலிங்கத்தை கண்டு தரிசிப்பது என்கிற விரதம் மேற்கொள்வதும் அனைத்து நலன்களையும் அளிக்க வல்லது. மண் மாவு பசுஞ்சாணம் பூ அரளிப்பூ பழம் வெல்லம், வெண்ணெய், விபூதி அல்லது அன்னம் ஆகியவற்றாலும் சிவலிங்கத்தை செய்து சக்திக்கு உகந்தவாறு பூஜிக்கலாம். அல்லது தினமும் 10,000 ஓங்கார ஜபம் செய்யலாம். அல்லது காலையும் மாலையும் சந்தி நேரத்தில் 1,000 பிரணவ ஜபம் செய்யலாம். இவ்வழியும் சிவபதத்த தருமென அறியவும். ஜபம் செய்யும் பொழுது இம் என்கின்ற எழுத்தில் முடியுமாறு ஓம் என்பது ஜபிப்பது மன தூய்மையை தரும். சமாதி நிலையில் மனதிலேயே ஜபிக்க வேண்டும். மற்ற சமயங்களில் பிறர் கேளா வண்ணம் உதடமிட்டும் அசையுமாறு, அதாவது உபாம்சு முறை ஜபிக்கவும். நாதமும் பிந்தும் சேர்ந்து ஓங்காரத்தை உச்சரிப்பதை சமான பிரணமம் என்பர் பெரியோர். தினமும் 10,000 முறை திருவைந்தெழுத்தை முறையாக ஸ்ரத்தையுடன் ஜபம் செய்யவும். அல்லது காலை மாலை சந்தி வேளையில் 1,000 பஞ்சாட்சரம் ஜபிக்கலாம். இதுவும் சிவபதத்தை தரவல்லதே. அந்தணர்கள் பிரணவத்துடன் சேர்ந்து பஞ்சாட்சரம் ஜபிக்க வேண்டும். மந்திரம் கூறி ஜபிக்கப்பட்ட கலச தீர்த்த ஸ்நானம், மந்திரதீட்சை, 51 மாத்ருகாத்ரு அக்ஷரங்களிலால் செய்த நியாசம், அதாவது உடல் அங்கங்களை தொட்டுக்கொள்வது, வாய்மையினால் தூய உள்ளம் கொண்ட அந்தணன் மற்றும் ஞானியான குருநாதன், இவர்கள் அனைவரும் எப்பொழுதுமே சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று கருதப்படுகிறது. அந்தணர்கள் நமசிவாய என்றும் மற்ற வர்ணத்தவர் சிவாய நம என்றும் ஜபிக்க வேண்டும். பெண்களும் சிவாய நம என்றுதான் ஜபிக்க வேண்டும். அந்தண பெண்டிர் நமசிவாய என்று ஜபிக்கலாம் என சில ரிஷிகள் கூறுகிறார்கள். 5 கோடி முறை பஞ்சாட்சரம் ஜபித்தவன் பரசிவத்துக்கு சமமாகிறான். 1 கோடி ஜபித்தவன் பிரம்ம பதத்தையும், 2 கோடி ஜபித்தவன் விஷ்ணு பதத்தையும், 3 கோடி ஜபித்தவன் ருத்ர பதத்தையும், 4 கோடி ஜபித்தவன் மகேஸ்வரனது பதத்தையும் பெறுகிறான். மந்திரத்தில் எத்தனை எழுத்துகள் உண்டோ அத்தனை 100,000 முறை ஜபிக்கலாம். அல்லது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து எத்தனை எழுத்துகள் உள்ளனவோ அத்தனை 100,000 முறை ஜபிக்கலாம். இப்படி ஜபிப்பதும் சிவபதத்தை தரவல்லதே. தினம் 1,000 முறை என 1,000 நாட்கள் பஞ்சாட்சரத்தை 10,000,000 முறை ஜபித்து தினமும் அந்தணருக்கு அன்னம் பாலிப்பானாகில் அந்த மந்திரத்தின் பெருமையால் விரும்பிய எண்ணங்கள், அதாவது காரியங்கள் நிறைவு பெறுகின்றன. அந்தணர்கள் தினமும் காலையில் 1,008 முறை காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். அதனால் அக்காயத்ரி மகாமந்திரம் சிவபெரும்பதத்தை தருவதாக ஆகிறது. வேதத்தையோ முடியவில்லை எனில் அதில் உள்ள சூக்தங்களையோ நியமத்தோடு பாராயணம் செய்ய வேண்டும். வேத பாராயணம் சிவபதத்தை தரும். வேறு எத்தனையோ மந்திரங்கள் உள்ளனவே, அவற்றில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் 100,000 என்ற கணக்கில் ஜபிக்க வேண்டும். இவ்வாறு முடிந்தவரை ஜபிப்பவன் படிப்படியாக முக்தியை பெறுவான். அவரவர் விருப்பப்படி ஏதாவது ஒரு மந்திரத்தை முறைப்படி உபதேசம் பெற்றுக் கொண்டு தன் இறுதிக்காலம் வரை தினமும் ஜபித்து வர வேண்டும். அல்லது ஓம் என்ற பிரணவத்தை தினம் 1,000 முறை ஜபம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் சிவபெருமானது இன்னருளால் அவன் விரும்பியதெல்லாம் கிடைக்கப் பெறுவான். சிவபெருமானுக்கென நந்தவனமோ பூந்தோட்டமோ அமைப்பவனும், கோயிலை சுற்றி உழவாரப் பணி செய்து தூய்மை ஆக்குபவனும் தன் புண்ணிய செயலால் முக்தி பெறுகிறான். காசி முதலிய புண்ணியமான சிவக்ஷேத்திரங்களில் பக்தி ஸ்ரத்தையோடு வசிக்கும் உயிருள்ள அல்லது உயிரற்ற அனைத்துக்கும் போகமும் மோட்சமும் நிச்சயம். ஆகவேதான் அறிமாளிகள் புண்ணியமான சிவக்ஷேத்திரங்களில் தங்கள் இறுதிக்காலம் வரை வசிக்கிறார்கள். புண்ணிய தலங்களில் உள்ள திருக்குளங்கள், கிணறுகள், குட்டைகள் ஆகியனவெல்லாம் சிவகங்கை என போற்றப்பட வேண்டும். இது ஆதி சிவனது திருக்கூற்று. அங்கு நீராடுவது, தானம் அளிப்பது, ஜபம் செய்வது ஆகிய அனைத்தும் சிவபதத்தை தருவனவாகும். ஆகவேதான் தன் இறுதிக்காலம் வரை புண்ணிய தலங்களில் வசிக்க வேண்டும். சிவத்தலங்களில் இறக்கும் தன் உற்றார் உறவினருக்கு எரியூட்டுதல், 10-ஆம் நாள் செய்யும் காரியம், மாதந்தோறும் செய்யும் அசிக ஸ்ராத்தம், 12-ஆம் நாள் செய்யும் சபிண்டீகரணம், முதல் வருடம் செய்யும் வார்ஷாப்திக ஸ்ராத்தம் ஆகியவற்றை செய்தல், அல்லது இறந்த தன் பெற்றோர்களுக்கு எப்பொழுதாவது சிவத்தலங்களுக்கு சென்று அங்கு பிண்ட பிரதானம் செய்தல் ஆகியவனற்றை செய்பவன் அப்பொழுதே தன் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறான். முடிவில் சிவபதமான கைலையை அடைகிறான். அல்லது சிவத்தலங்களில் 7 நாட்களோ, 5 நாட்களோ, 3 நாட்களோ, ஏன் ஒரே ஒரு நாளோ தங்கி வாழ்ந்தாலும் அவன் படிப்படியாக சிவபதத்தை பெறுகிறான். உலகில் அவரவர்கள் தங்கள் தங்கள் வர்ணாசிரம தர்மங்களை முறைப்படி கடைபிடிப்பதாலும் சிவபதத்தை பெறலாகும். வர்ணாசிரம தர்மங்களை முறைப்படி பக்தியோடு அனுஷ்டிப்பதால் அவன் அதன் புண்ணிய பயனை எளிதில் பெறுகிறான். பயன் வேண்டி செய்யப்படும் செயல்களுக்கும் அதற்கேற்ப விரும்பிய பயனை விரைவிலேயே அடைகிறான். பயனில் பற்றின்றி செய்யப்படும் அனைத்து செயல்களும் சாட்சாத் சிவபெருமானின் திருவடியை பெற்றுத்தரும். காலை, நடுப்பகல், மாலை என ஒரு நாளின் பகற்பொழுது 3 பிரிக்கப்படுகிறது. இம்மூன்று காலங்களிலும் முறையே 3 செயல்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. சாஸ்திரங்களில் கூறிய உள்ளபடி காலை பொழுது நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்வதற்கு உரியது. நடுப்பகல் பயனில் பற்றுக்கொண்டு செய்வதற்கான செயல்களுக்கு ஆனது. மாலை பொழுது சாந்தி கர்மங்கள் செய்வதற்கு உகந்தது. இதேபோல் இரவும் 4 ஜாமங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் நடு 2 ஜாமங்களும் நடு இரவு ஆகும். அந்நேரத்தில் செய்யப்படும் சிவபூஜை விரும்பிய பலனை தரவல்லது. இதை அறிந்து செயல் புரிபவன் அதற்கான உரிய பயனை பெறுகிறான். முக்கியமாக இக்கலியுகத்தில் முறைப்படி கர்மங்களை செய்வதாலேயாதா முறைப்படி கர்மங்களை செய்வதாலேயேதான் காரிய சித்தி கிடைக்கிறது. முன்பு கூறப்பட்டவற்றில் ஏதாவது ஒன்றை ஏற்று அவனவன் தத்தம் வரையறைக்கு உட்பட்டு சிவபூஜை புரிவானேயாகில், அதாவது அவன் தன் ஆச்சார ஒழுக்கங்களை உள்ளபடி செய்து வருவானாகில், பாவத்தை கண்டு அஞ்சுபவன் ஆகில், நிச்சயம் அவன் அந்தந்த கர்மங்களுக்குரிய முழு பெயரையும் பெறுகிறான். முனிவர்கள் கேட்கிறார்கள், சூத முனிவரே, எந்த புண்ணிய தலங்களை அண்டியிருந்து ஆண் பெண் இருபாலரும் சிவபரம்பொருளை அடையலாகுமோ அப்புண்ணிய தலங்கள் எவை என்பதை சுருக்கமாவது கூறியருட வேண்டுகிறோம். ஸ்ரீ சிவமகா புராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 12. சூதமுனிவர் கூறுகிறார், அறிஞர் பெருமக்களே, நற்புத்தி கொண்ட மகர்ஷிகளே, முக்தி அளிக்கும் சிவத்தலங்களை பற்றிய வர்ணனையை முதலில் கேளுங்கள். அதன்பின் உலக நலன் பொருட்டு சிவ ஆகமங்களை பற்றி கூறுவேன். மலைகள், காடுகள், வனாந்தரங்கள் அடங்கிய இப்பூமி 50 கோடி யோஜனை பரப்புள்ளது. பகவான் சிவனது திரு ஆணைப்படி இப்பூமி இவ்வுலகை தாங்கி நிற்கிறது. சிவபெருமான் ஆங்காங்குள்ள மக்கள் நற்கதி பெறும் பொருட்டு கருணையோடு இப்பூதலத்தில் பல பல இடங்களில் சிவத்தலங்களை நிர்மாணித்துள்ளார். சில தலங்களை தேவதைகளும் சில தலங்களை ரிஷி முனிவர்களும் தங்கள் வாசஸ்தலங்களாக கொண்டு அருள் புரிந்துள்ளனர். ஆகவே அவை புண்ணிய தலங்கள் ஆகின. இன்னும் பல பல புண்ணிய தலங்கள் மக்களை காத்தல் பொருட்டு தானாக தோன்றியவை. புண்ணிய தலங்களுக்கும் புண்ணிய நதி தீரங்களுக்கும் சென்றால் அங்கு நீராடி தான தர்மங்களும் ஜபமும் செய்ய வேண்டும். இல்லையேல் நோய், வறுமை, ஊமைத்தனம் முதலிய குற்றங்களுக்கு ஆட்படுவர். இப்பாரத பூமியில் இறப்பவன் தன் புண்ணியத்தின் பயனாக பிரம்மலோகத்தில் வாசம் செய்து பின்பு புண்ணியம் குறையவே மறுபடியும் மனித பிறவி பெறுகிறான். பாவம் செய்தவன் பாவத்தின் சம்பளமாக கீழ்நிலையை, அதாவது நரகத்தை அடைகிறான். புண்ணிய தலங்களில் பாவச் செயல்கள் செய்தால் அவை மேலும் திடமாகின்றன. ஆகவே புண்ணிய தலங்களில் வசிக்கும் போது சிறிது கூட பாவச் செயல்கள் செய்யக்கூடாது. க்ஷேத்ரே பாபஸ்ய கரணம் திருடம் பவதி பூசுராகா, புண்ணிய க்ஷேத்ரே நிவாசேகி பாபமண்பபி நாசரேத். சிந்து நதி, சட்லஜ் சததிரு என்று சொல்லக்கூடிய சட்லஜ் நதி இரண்டுக்கும் இடையே பல பல புண்ணிய தலங்கள் உள்ளன. சரஸ்வதி நதி மிகவும் புண்ணிய நதி என்றும் 60 கிளைகளாக பிரிந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது. அதன் கரைகளில் வசிப்பவர்கள் படிப்படியாக பிரம்மலோகத்தை பெறுகிறார்கள் என்பது அறிஞர்களின் கருத்து. இமயமலையில் இருந்து பெருகி வரும் புண்ணிய நதியான கங்கைக்கு 100 கிளை நதிகள் உள்ளன. அதன் கரைகளில்தான் காசி, பிரயாகை முதலிய பல பல புண்ணிய தலங்கள் உள்ளன. சூரியன் மகர ராசிக்கு வரும் பொழுது, அதாவது தை மாசம், கங்கைக்கரையின் பெருமை முன்னிலும் அதிகமாகிறது. புண்ணியம் நல்கும் தன்மையும் அதிகமாகிறது. சோனபத்ரா நதிக்கு 10 கிளை நதிகள் உள்ளன. மகர ராசியில் பிரகஸ்பதியான வியாழ பகவான் சஞ்சரிக்கும் காலம் மிகவும் புண்ணியமுடையதாகவும் விரும்பிய பயனை தருவதாகவும் ஆகிறது. அச்சமயம் அச்சோனை நதியில் நீராடி உபவாசம் இருந்தால் விநாயக பெருமானுடைய திருவடிகளை அடையலாம். புண்ணிய நதிகளான மகாநதி, நர்மதை நதிகளுக்கு 24 கிளை நதிகள் உள்ளன. அதன் கரைகளில் வசிப்பதும் அங்கு நீராடுவதும் ஸ்ரீ விஷ்ணு லோகத்தை தரும். தமசா நதிக்கு 12 கிளை நதிகளும் ரேவா நதிக்கு 10 கிளை நதிகளும் உண்டு. பரம பவித்திரமான கோதாவரிக்கு 21 கிளை நதிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அது பிரம்மஹத்தி, கோஹத்தி அதாவது பசுவதை போன்ற பாவங்களையும் போக்கி ருத்ரலோகத்தை தருவதாகும். கிருஷ்ணமேனி நதியின் நீர் மிகவும் புண்ணியமானது, பவித்திரமானது, எவ்வித பாவத்தையும் போக்கும் தன்மை உள்ளது. அதற்கு 18 கிளைகள் உள்ளதாகவும் விஷ்ணு உலகை தரக்கூடியது என்றும் கூறப்படுகிறது. 10 கிளை நதிகளில் உள்ள துங்கபத்ரை நதி பிரம்மலோகத்தையே தரவல்லது. புண்ணிய நதியான பொன்முகலி ஆற்றிற்கு 9 கிளை நதிகள் உள்ளன. புண்ணியம் கழிந்து பிரம்மலோகத்தில் இருந்து திரும்பி பூலோகத்திற்கு வரும் ஜீவன் இதன் கரைகளில் தான் பிறக்கிறார்கள். சரஸ்வதி நதி, பம்பை, பொய்கை, கன்னியாகுமரி முனை, நன்மை நல்கும் வெண்ணாறு முதலிய அனைத்தும் புண்ணியத்தலங்கள். இதன் கரைகளில் வசிப்பதால் இந்திர உலகான ஸ்வர்க்கம் கிடைக்கிறது. சக்கியமலையில் இருந்து தோன்றி பெருகும் பெருநதியான காவேரி பரம புண்ணியமானது. அதற்கு 27 கிளை நதிகள் உள்ளன. விரும்பிய பொருளெல்லாம் தரக்கூடியது. அதன் கரையில் வாசம் செய்வது ஸ்வர்க்கத்தையே தரவல்லது. பிரம்மா, விஷ்ணு இவர்களது பதத்தையும் தரவல்லது. சிவத்தலங்கள் கொண்டுள்ள காவிரிக்கரை விரும்பிய பலன்களை தருவதுடன் சிவலோகத்தையும் தரவல்லது. சூரியனும் வியாழ பகவானும் மேஷராசியில் வரும்போது நைமிஷாரண்யம் மற்றும் பத்ரிகாசிரமத்தில் நீராடி பூஜை செய்து மற்றும் தானம் செய்வது பிரம்மலோகத்தை தரவல்லது என அறியவும். கடகராசியிலும் சிம்மராசியிலும் சூரியனது சங்கராந்தி ஏற்படும் பொழுது சிந்து நதியில் செய்யும் ஸ்நானம் மற்றும் கேதாரத்தில் உள்ள நதியில் நீராடுதலும் அந்நீரை அருந்துதலும் ஞானத்தை தரவல்லது. பிரகஸ்பதியான குரு பகவான் சிம்மராசியில் இருக்க சூரியன் சிம்மராசியில் வரும் புரட்டாசி மாதத்தில் கோதாவரி நதியில் ஸ்நானம் செய்பவன் சிவலோகத்தை பெறுவான் என்று முன்னொரு சமயம் பரமசிவனே கூறியுள்ளார். குரு பகவானும் சூரியனும் கன்னிராசியில் இருக்கும் பொழுது யமுனை நதியிலும் சோணபத்திரை நதியிலும் நீராடுவது தர்மராஜரான யமனது சம்யமினி பட்டணத்திலும் விநாயகரது உலகிலும் பொங்கும் இன்பங்களை தரும் என மகரிஷிகள் கூறுகிறார்கள். சூரியனும் குருவும் துலாராசியில் இருக்கும் போது காவிரி நதியில் நீராடுவது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கூற்றுப்படி விரிந்திய பொருளெல்லாம் தரவல்லது. சூரியனும் குருவும் விருச்சிக ராசியில் இருக்க கார்த்திகை மாதத்தில் நர்மதை நதியில் ஸ்நானம் செய்வது விஷ்ணுலோகத்தை தரும். சூரியனும் குருவும் தனுராசியில் இருக்க மார்கழி மாதத்தில் பொன்முகரி நதியில் நீராடுவது சிவலோகத்தையே தரும் என்பது பிரம்மதேவரது வச்சனம். குருவும் சூரியனும் மகர ராசியில் இருக்க தை மாசத்தில் கங்கையில் நீராடுவது சிவலோகத்தையே அளிப்பதென பிரம்மதேவர் கூறுகிறார். சிவலோகத்திற்கு பின் பிரம்மா விஷ்ணு ஆகியவர்களின் உலகில் இன்பங்களை அடைந்தவன் மனிதன் ஞானத்தை பெறுகிறான். மாசி மாதத்தில் சூரியன் கும்பராசியில் இருக்க கங்கைக்கருகில் செய்யப்படும் சிராத்தம் பிண்டப்பிரதானம் தர்ப்பணம் ஆகியன தன் தந்தையின் குலம் தாய்வழிப்பாட்டனார் குலம் ஆகிய இரு குலத்து முன்னோர்களது பல தலைமுறைகளையும் கடைத்தேற வைப்பதாக கருதப்படுகிறது. சூரியனும் குருவும் மீனராசியில் இருக்க பொங்கை மாதத்தில் கிருஷ்ணமேனி நதியில் நீராடுவதை ரிஷிகள் புகழ்ந்து பேசுகிறார்கள். அந்தந்த மாதங்களில் முன்கூறப்பட்டது போல் அந்தந்த நதிகளில் நீராடுவது இந்திர பதவியை தரவல்லது. ஆகவே அறிஞர்கள் கங்கை காவேரி நதிக்கரைகளில் வாசம் செய்கிறார்கள். அதனால் அவ்வப்போது செய்யப்படும் பாவம் நிச்சயமாக அழிந்து போகிறது. ருத்ரலோகத்தை தரும் பல தலங்கள் உள்ளன. தாமிரபரணி வைகை இரண்டு நதிகளும் பிரம்ம உலகத்தை பெறுவதற்கான பயனை தருவன. இதன் இரு கரைகளிலும் இவற்றிற்கு இடைப்பட்ட இடங்களிலும் சொர்க்கத்தை அழிக்கவல்ல பல பல புண்ணிய தலங்கள் உள்ளன. அங்கு வசிப்பவர்களும் அதே போல நற்பலன்களையே பெறுகின்றனர். சதாச்சாரம் அதாவது ஒழுக்கம் நன்னடத்தை நல்லெண்ணம் மற்றும் கருணை உள்ளம் படைத்தவர்கள் நதி தீரங்களிலேயே வசிக்க வேண்டும். இல்லையேல் அதன் பயனை அடைய பெறார். புண்ணியத்தலங்களில் செய்த சிறிதளவு புண்ணியமும் பெரியதாக பெருகுவது போல தான் செய்கிற சிறிய சிறிய பாவங்களும் பெருகிவிடும். புண்ணியத்தலங்களிலேயே தன் வாழ்நாளை கழிப்பதாக ஒருவன் உறுதி மேற்கொள்வானாயாகில் அந்த உறுதியினாலேயே அவனது முன்னிலைகள் முழுவதும் அழிந்து விடுகிறது. ஏனெனில் புண்ணியம்தானே அனைத்து செல்வங்களையும் தரவல்லதாக கூறினார்கள் அந்தணர்களே. புண்ணியத்தலங்களில் வசிப்பதால் பெறலாகும் புண்ணியம் மனம் வாக்கு உடலால் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கவல்லது. புண்ணியத்தலத்தில் மனதாலே செய்த சிறிய பாவமும் வஜ்ரம் போல் ஒட்டி கொண்டு பல கற்ப காலம் நம்மை விடாது தொடர்ந்து வரும். புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாவம் பகுதா ருத்தி மிருத்சதி புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாவம் மகதன்வபி ஜாயதே தற்காலம் ஜீவனார்த்தம் சேத் புண்ணியேன க்ஷயமேஷ்யதி புண்மை புண்ணியமைஸ்வர்யதம் பிராஹு காயிகம் வாசிகம் ததா மானசம் ச ததா பாபம் தாத்ருசம் நாசயேத் த்விஜாஹ மானசம் வஜ்ரநேபம் து கல்ப கல்பானுகம் ததா. அம்மாதிரியான பாவம் தியானத்தினால் மட்டுமே அழியுமே அல்லாது வேறு வழியில் இல்லை. வாசிகமாக அதாவது வாக்காலான பாவமானது ஜபம் செய்வதாலும் காயிகமான அதாவது உடலான பாவமானது உடலை வருத்தி செய்யும் கடுமையான தவத்தினாலும் அழியும். ஆகவே நன்மை விரும்புபவன் தேவதாராதனை அந்தணர்களுக்கு தானம் அளித்தல் ஆகியவை செய்து பாவங்களிலிருந்து ஒதுங்கியிருந்து புண்ணியத்தலங்களில் வசிக்க வேண்டும்.